கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசுவே என் தெய்வமே, நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் இயேசுவே. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன், பிறர் வாழ்வை கெடுத்தேன், என்னை மன்னியும் இயேசுவே. உம்மை மறுதளித்தேன், பின்வாங்கி போனேன், என்னை மன்னியும் இயேசுவே.
சிலுவை சுமந்த ஒருவும் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு வந்தைவா, நம்பி இயேசு வந்தைவா.
ராமாயணம் என்கின்ற காப்பியத்தை எழுதியவர் வால்மீகி முனிவர். இவர் ஒரு காலத்தில் திருடனாக இருந்தவர். மனமாற்றம் பெற்று முனிவராகி மாபெரும் காப்பியத்தை எழுதியிருக்கின்றார். பாவநிலையில் உழன்று ஒழுக்கமின்றி பாவ அழுக்குடன் வாழ்ந்தவர் அகஸ்தினார். இவர் மனமாற்றம் பெற்று துறவர வாழ்வை மேற்கொண்டு இன்று பாரங்கும் புனிதராக போற்றப்படுகின்றார். மனமாற்றம் என்பது மனிதன் நினைத்தால் நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்பாகும். மனமாற்றம் பெற்று புது மனிதர்களாய் புதிய பாதையில் நடை பயின்றவர்களை நாம் விவிலியத்திலும் காண்கிறோம். அத்தகையோர் மூன்று வகைப்படுவர். முதலாவது, தாங்களாகவே மனம் மாறுகின்றவர்கள். மனிதன் என்பவன் பலவீனன். அவன் வானத்திலிருந்து குதித்து வந்த வானதூதன் அல்ல. பாவம் செய்யும் நாட்டும் மனிதனிடம் உண்டு. எனினும் பாவத்தை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி புதிய மனிதனாய் ஏன் புனிதனாய் வாழக்கூடிய வலிமையும் அவனிடம் உண்டு. தாங்கள் செய்த குற்றத்தை தாங்களாகவே ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மனமாற்றம் காண்கிற மனிதர்களை மனிதர்களில் புனிதர்கள் எனலாம். புனித பேதுரு இயேசுவை மூன்று முறை மறுதளித்தார். இது தவறு என்று அவரே உணர்கின்றார். அதற்காக மனம் நொந்து அழுதார். நீ எனக்கு எதிராக துரோகம் செய்துவிட்டாய் என்று இயேசு பேதுருவிடம் சுட்டிக்காட்டி பேசவில்லை. மூன்று முறை மறுதளித்த பின்னும் பேதுருவை இயேசு கூர்ந்து நோக்கினார் என்றுதான் நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவின் அந்த ஒரு பார்வை பேதுருவை சுட்டெரித்து விட்டது. தனது தவற்றை தானே ஏற்றுக்கொண்டு மனம் நொந்து அழுது மாமனிதராக மாற்றம் காண்கிறார் புனித பேதுரு. இரண்டாவதாக, பிறர் சுட்டிக்காட்டியதால் மனமாறியவர்கள் மனிதன் பாவம் புரிந்து பாவச் சூழலிலே வாழ்கின்றான். பாவ நிலையில் இருப்பதை உணராது வாழ்வது பெரும் ஆபத்தான நிலையாகும். ஊழல் செய்வோர், கையிட்டு பெறுவோர், அநீதம் செய்வோர் ஆகியோர் தங்களையே நியாயப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். இதனால் மானிட சமூகம் சீரழிகின்றது. இவ்வேளையில் மனிதா, நீ செய்வது பெருங்குற்றம் என்று ஒருவர் சுட்டிக்காட்டியவுடன் அதனை ஏற்றுக்கொண்டு மனம் மாறுகின்றவர்கள் மனிதர்களுள் மாணிக்கங்கள் ஆவர். இதற்கு எடுத்துக்காட்டாக பரிசுத்த வேதாகமத்திலே மன்னன் தாவீதை சொல்லலாம். உரியா என்ற போர் வீரனை தந்திரமாக கொன்று அவனது மனைவி பத்சேபாவை தனதாக்கிக் கொண்டவர் மன்னன் தாவீது. இச்செயல் ஆண்டவர் பார்வையில் தீயதாக இருந்தது. இதனை ஒரு உண்மை கதை வழியாக சுட்டிக்காட்டினார் இறைவாக்கினர் நாத்தான். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார் தாவீது. தாவீதின் குற்றத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். தாவீதும் மனமாறி திருந்தி வாழ ஆரம்பிக்கின்றார். மூன்றாவதாக, பிறர் சுட்டிக்காட்டியும் மனம் மாறாதவர்கள். பிறர் தவறு என்று சுட்டிக்காட்டியும் மனம் மாறாது தொடர்ந்து பாவ நிலையில் வாழுகின்ற மனிதர்களை விவிலியத்தில் காண்கிறோம். இவர்கள்தான் பரிசெயர்கள், மறைநூல் வல்லுநர்கள். ஆண்டவர் இயேசு இவர்களது தவறை எத்தனையோ முறை சுட்டிக்காட்டியும் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல சில்லறைகளாக வாழ்ந்தவர்கள் இவர்கள். இறைவாக்கினர் மோசே எவ்வளவோ அறிவுரைகள் கூறிய போதும் அதனை ஏற்காது மனதை கடினப்படுத்திக் கொண்டான் எகிப்திய மன்னன் பார்வோன். இவர்கள் தங்களது பாவங்களை ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமன்று சுட்டிக்காட்டியவர்களையே பழி வாங்கியவர்கள். இதுதான் பாவத்தின் கொடூர நிலையாகும். இதுதான் தூய ஆவியாருக்கு எதிரான நிலையாகும். ஏனெனில் இவர்கள் மனதை கடினப்படுத்திக் கொண்டவர்கள். இவர்கள் மனம் மாறுவது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை விட கடினமானது. எனவேதான் புனித பவுல், உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை, ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் என ரோமர் 2:5 கூறி மனம் மாற விரும்பாதவர்களுக்கு வரவிருக்கும் ஆட்காண்பிக்கிறார். அன்பானவர்களே, தவக்காலத்தில் மனமாற்றம் பெற புதிய வாழ்வை கைக்கொள்ள அன்னையாம் திருச்சபை அறைகூவல் விடுக்கின்றது. நாம் மனமாற்றம் பெற்றிட தயாராயிருக்கிறோமா? எத்தகையவர்களாக இருக்கிறோம்? நமது பாவங்களை நாமவே கண்டு உணர்ந்து மனமாற்றம் பெற தயாராக இருக்கிறோமா? ஒருவேளை பிறர் சுட்டிக்காட்டியவுடன் அதனை ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழும் திறந்த உள்ளமுள்ளவர்களாயிருக்கிறோமா? அல்லது மாற்றம் கண்டிட விருப்பமின்றி கல் நெஞ்சராக தொடர்ந்து வாழ்ந்திடும் நிலையில் உள்ளோமா? மாற்றமில்லாத மனிதர் நாறச் செய்திடுவார் என்கிறார் ஓர் அறிஞர். சிந்திப்போம், செயல்படுவோம்.
நிகழ்ச்சியில் தொடர்வது அருள் தியானம். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள். அருள் தியானம் ஆரம்பமாகிறது.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இன்று எமது தியானத்திலே விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். எதை நீங்கள் பெரிதாக பார்க்கிறீர்கள் என்ற பெரிய தலைப்பின் கீழே இந்த சிறிய தலைப்பை நாம் தியானிக்கப் போகிறோம். அதாவது உங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள் அல்லது உங்களுடைய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். அதற்கு உதவியாக வேதாகமத்திலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற பகுதி 1 சாமுவேல் 17 அதிகாரம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்திலே கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் நடந்த ஒரு போரை, ஒரு சண்டையை நாம் வாசிக்கிறோம். இதிலே கோலியாத் பெலிஸ்திய நாட்டை சேர்ந்த ஒரு பெரிய ராட்சதன். அவன் இஸ்ரவேல் மக்களோடு போருக்காக வந்து நிற்கிறான். கிட்டத்தட்ட 40 நாட்களாக அவன் இஸ்ரவேல் மக்களை எதிர்த்து சண்டைக்கு வரும்படி அழைத்துக் கொண்டு நிற்கிறான். உங்களில் வீரம் உள்ள ஒருவன் என்னோடு சண்டை போட வரட்டும், அவன் தோற்றால் நீங்கள் எனக்கு அடிமைகள், நான் உங்களிடத்திலே தோற்றால் நான் உங்களுக்கு அடிமை என்று இந்த பெலிஸ்தியனாகிய கோலியாத் வந்து இஸ்ரவேல் மக்களோடு போருக்காக வந்து நிற்கிறான். இந்த நிலையிலே இஸ்ரவேல் மக்களின் போர் வீரர்களும் அவர்களுக்கு தலைவனமாக இருந்த சவுலும் இந்த கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து நடுங்கி அச்சம் கொண்டிருக்கும் பொழுதுதான் தாவீது அங்கு வருகிறார். இந்த பெலிஸ்தியராகிய கோலியாத்தினுடைய வார்த்தைகளை கேட்டு, எங்கள் ஆண்டவர் அவனை விட பெரியவர், ஆகவே நாங்கள் அவனை வெற்றி கொள்ள முடியும் என்கிற அந்த முடிவோடு தாவீது இந்த போருக்கு தன்னை தயாராக்குகிறார். இந்த தாவீதினுடைய போரிலே பல சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். அதிலே இன்று நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்றால், தாவீது தன்னோடு இருந்த கடவுளை பெரிதாக பார்த்தார். தன்னை எதிர்த்து நிற்கிற கோலியாத்தையோ, கோலியாத் வைத்திருக்கின்ற பெரிய ஆயுதங்களையோ அல்லது கோலியாத் பேசுகின்ற வார்த்தைகளையோ தாவீது பெரிதாக பார்க்காமல், தான் நம்புகிற கடவுளை, தன்னோடு இருக்கிற தெய்வத்தை தான் தாவீது பெரிதாக பார்க்கிறார். ஆகவே தாவீது சொல்லுகிறார், நான் இன்றைக்கு இந்த கோலியாத்தை வெற்றி கொள்ளுவேன் என்று சொல்லி. அந்த தாவீது கோலியாத்தோடு சண்டைக்கு போகும் பொழுது சில விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனையை விட உங்களோடு இருக்கிற கடவுள் பெரியவர். நீங்கள் சந்திக்கின்ற எந்த பெரிய மலை போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் விட உங்களோடு இருக்கிற ஆண்டவராக இயேசு பெரியவர் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அதைத்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தியானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு பல மக்கள் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையே பெரிதாக பார்க்கிறார்கள். அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தாலும், அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்தாலும், ஆலயத்துக்கு சென்றாலும், வீடுகளிலே சுபம் செய்தாலும், இறை வார்த்தையை வாசித்தாலும், பல இறை தியானங்களை கேட்டாலும் கூட பல தடவைகளில் அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனையை அல்லது அவர்களை எதிர்கொண்டு நிற்கின்ற புயல் காற்றாகிய பிரச்சனையை, பெரிய அலை போன்ற பிரச்சனையை, மலை போன்ற பிரச்சனையை பார்த்து அல்லது ஒரு சிறிய பிரச்சனையை கூட பார்த்து அதைத்தான் பெரிதாக நினைத்து அதை பற்றியே பெரிதாக பேசி அதை பற்றியே கவலைப்பட ஆரம்பிக்கிறார்கள். அதனாலே பாருங்கள், அந்த பிரச்சனையை அவர்கள் வெற்றி கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. அதனாலே இன்றைக்கு இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், நீங்கள் சந்திக்கிற எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அதை வெற்றி கொள்ளுகிற பலனை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையை விட உங்களோடு இருக்கிற கடவுள் பெரியவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் இந்த நேரத்தில் ஒன்று எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களோடு இருக்கும் தெய்வம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க காத்திருக்கிறார். நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். இதோ இந்த சம்பவத்திலே பாருங்கள், 1 சாமுவேல் 17 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார், நீரோடையில் இருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக் கொண்டார், தம் கவனை கையில் பிடித்துக் கொண்டு பெலிஸ்தியனை நோக்கி சென்றார். தாவீது இப்பொழுது பெலிஸ்தியனோடு சண்டை போடுவதற்கு ஒரு கவனையும் அதிலே 5 வழுவழுப்பான கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு போருக்கு அவர் தயாராகிவிட்டார். இப்பொழுது பாருங்கள், தாவீது தன்னுடைய கையிலே ஒரு கவனையும் 5 கூழாங்கற்களையும் வைத்திருப்பதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இது ஒரு வேடிக்கையாக இருந்திருக்கலாம், அதை நம்ப முடியாத ஒரு விடயமாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் தாவீது எதிர்த்து நிற்கிற கோலியாத் பெரிய கேடயத்தோடு வந்து நிற்கிறார், மார்பு கவசம் அணிந்தவராக வந்து நிற்கிறார், கையிலே பெரிய ஈட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறார், காலிலே அதை மறைத்து ராணுவ ஆயுதங்களை அணிந்தவராக வந்து நிற்கிறார். அவர் பார்ப்பதற்கே ஒரு பெரிய ராட்சதனாக நிற்கிறார். அவரோடு சண்டை போடுவதற்கு தாவீது வெறும் கவனையும் அதில் 5 கூழாங்கற்களையும் எடுத்துக்கொண்டு போவதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தாவீதை ஏளனம் செய்திருப்பார்கள், அல்லது தாவீதை கூறியிருப்பார்கள், நீ என்ன மலைத்தனமாக இருக்கிறாயே, இவ்வளவு ஒரு பெரிய போர் வீரனை எதிர்த்து போராடுவதற்கு இந்த 5 கூழாங்கற்களை கொண்டு போகிறாயே, உனக்கு என்ன தலையிலே சுகம் இல்லையா என்றுதான் அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். எங்கள் சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே கூட அப்படித்தானே நடக்கிறது. நாம் கடவுளை விசுவாசிக்கிறோம் என்றால் ஒரு சிலர் அதை பார்த்து வேடிக்கையாய் நினைக்கிறார்கள், என்ன கடவுள் நம்பிக்கையா, இந்த நாட்கள் எல்லாம் கடவுளை யார் நம்புகிறார்கள், கடவுள் எங்கிருக்கிறார், விஞ்ஞானம் உலக வளர்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையிலே கடவுள் கடவுள் என்று சொல்லுகிறீர்களே என்று சொல்லி பல மக்கள் ஏளனமாக பேசுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா. அதுபோலதான் தாவீது கூட அன்றைக்கு அந்த பெரிய போருக்கு வெறும் 5 கூழாங்கற்களோடு போகும் பொழுது எல்லாருமே வேடிக்கையாய் பார்த்திருப்பார்கள். இன்னும் சிலர் சொல்லியிருக்கலாம், உனக்கு சவுல் மன்னன் கொடுத்த அந்த ராணுவ ஆயுதங்களை போர் ஆயுதங்களை அணிந்து கொண்டு நீ போய் இந்த 5 கூழாங்கற்களை கொண்டு போகாதே என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் பாருங்கள், தாவீது அந்த போரில் நான் வெற்றி பெறுவேன், ஏனென்றால் ஈட்டியோடும் வாளோடும் பெரிய கேடயத்தோடும் தலை கவசத்தோடும் வருகின்ற இந்த கோலியாத்தை விட என்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர், அவர் எனக்கு வெற்றி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தான் இப்பொழுது தாவீது எதிர்கொண்டு வருகிறார். இப்ப எதிர்கொண்டு தாவீது வரும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது. 1 சாமுவேல் 17:41 தன் கேடயம் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். இதிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது, ஆனால் நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அதாவது தாவீது கடவுள் நம்பிக்கையோடு அந்த பெலிஸ்தியனை எதிர்கொண்டு வரும்பொழுது அந்த பெலிஸ்தியன் பயந்து ஓடவில்லை, மாறாக அந்த பெலிஸ்தியனும் தாவீதை எதிர்கொண்டு வருகிறதை தான் இங்கு நாம் பார்க்கிறோம். அப்ப இதிலிருந்து நாம் ஒரு செய்தி அறிந்து கொள்கிறோம். அதாவது நாம் சில நேரத்திலே மன்றாடி விட்டு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறோம், கடவுள் நம்பிக்கையோடு ஒரு விடயத்தை ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் பொழுதே நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், எல்லாமே எங்களுக்கு சாதகமாக வந்துவிடும், எல்லாமே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் சமாதானமாக சந்தோஷமாக வெற்றியாக முடிந்துவிடும், எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது என்று நாம் நினைத்து ஆரம்பிக்கிறோம். சில நேரத்திலே பார்த்துக்கிட்டால் அதிலே சில தடங்கல்கள் சில பிரச்சனைகள் வந்த உடனேயே கடவுளின் சபத்தை கேட்கவில்லையாக்கும், என்னோடு கடவுள் இல்லையாக்கும், இந்த காரியம் எனக்கு கைகூடாமல் போய்விடப் போகிறதாக்கும், அல்லது இதில் எனக்கு தோல்வி வரப்போகிறதே, இதில் வெட்கம் வரப்போகிறதே, இதில் அவமானம் வரப்போகிறதே, ஐயோ கடவுளே எங்கே நீர் இருக்கிறீர் என்றெல்லாம் நாம் சஞ்சலப்பட ஆரம்பித்து விடுகிறோம். ஏனென்றால் ஒரு விடயத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது இது ஒரு பிரச்சனையுமே வராது என்ற எண்ணத்தோடு ஆரம்பிக்கிறோம். அங்கு ஒரு சின்ன குழப்பம் வந்தவுடனே நம்முடைய விசுவாசத்திலே தளர்ந்து போய்விடுகிறோம். அன்பானவர்களே, அப்படி அல்ல. நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு விடயத்தை கடவுள் நம்பிக்கையோடு ஆரம்பிக்கும் பொழுது அதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி நான் வெற்றி கொள்ளுவேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. என்றால் சில நேரத்திலே செபம் ஒரு தொடர் முறையிலே வந்துதான் நமக்கு வெற்றியாக அது கை கூடுகிறது. சில தடைகள் உடைக்கப்பட வேண்டும், அதை நாம் விசுவாசத்தோடு உடைக்க வேண்டியதாக இருக்கிறது. சில விடயங்களை நாம் தாண்டி செல்ல வேண்டியதாக இருக்கிறது. தாண்டி சென்றுதான் அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேல் மக்கள் போனது போல நாம் கேட்கிற அந்த செபத்துக்கான பதிலை சில தடைகளை தாண்டி வந்துதான் நாம் பெற்றுக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே
வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள்.
திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடை
நேர்கள். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், அருள் தியானம் தொடர்கிறது.
ஆகவே தடைகளை கண்டவுடனே நாம் பயந்து பின்வாங்கி போய்விடக் கூடாது. இதோ இந்த நேரத்திலே தாவீது கூட கடவுள் நம்பிக்கையோடு பெலிஸ்தியரை எதிர்கொண்டு போகும் பொழுது பெலிஸ்தியன் பயந்து ஓடவில்லை, தாவீதை எதிர்கொண்டு வந்தான் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசியுங்கள், 42 வசனம் பாருங்கள். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான், ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமுடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர, நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்க தொடங்கினான் என்று நாம் வாசிக்கிறோம். பார்த்தீர்களா? இப்பொழுது பெலிஸ்தியன் தாவீதை எதிர்கொண்டு வந்தது மட்டுமல்ல, தாவீதை சபிக்க ஆரம்பிக்கிறான். தாவீதை தன்னுடைய தெய்வங்களின் பெயரால் எல்லாம் தாவீதை இப்பொழுது சபிக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டுமல்ல பாருங்கள், பெலிஸ்தியன் தாவீதை பார்க்கும் பொழுது தாவீது ஒரு திறந்த மேனியாக, அப்ப ஒரு போர் ஆயுதமே இல்லாமல் என்றால் அவர் ஆடு மேய்ப்பவர், ஒரு திறந்த மேனியோடு நிற்கிறதை அந்த பெலிஸ்தியன் பார்த்து ஏளனமாய் பேசுகிறான் தாவீதை. நீ என்ன திறந்த மேனியோட வருகிறாயே, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி பெலிஸ்தியன் தன்னை ஒரு பெரிய உயர்வாக காட்டுகிறான், ஒரு பெரிய ராட்சதனாக காட்டுகிறான். நீ என்னிடத்திலே தோற்கப் போகிறாய் என்று சொல்லி தாவீதை பயமுறுத்துகிறான். ஆனாலும் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது அந்த ஏளனத்தை, அந்த பெலிஸ்தியன் சொல்கிற வார்த்தைகளை, பெலிஸ்தியன் நெருங்கி நெருங்கி வருகிறதை எல்லாம் கண்டு பயப்படவில்லை. மாறாக தன்னோடு இருக்கிற கடவுள் அந்த பெலிஸ்தியனை வெற்றி கொள்ள எனக்கு உதவி செய்வார், நான் வெற்றி கொள்ளுவேன், என் ஆண்டவர் என்னை எதிர்கொண்டு வருகிற பெலிஸ்தியனை விட பெரியவர் என்ற நம்பிக்கையோடு தாவீது பாருங்கள் முன்னேறி செல்கிறார். ஆகவே இந்த தியானத்தை பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற ஒரு முக்கியமான செய்தி பாருங்கள். நீங்கள் ஜபத்தோட ஒரு விடயத்தை ஆரம்பிக்கும் பொழுது திடீரென பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் பல பிரச்சனைகள் உருவாகுவது போல உங்களுக்கு தெரியலாம். இருப்பதை விட இன்னும் அதிகமான பிரச்சனைகள் வருவது போல உங்களுக்கு தெரியலாம். சில நேரத்தில் அவமானங்களும் ஏளனங்களும் வரலாம். அவ்விசுவாசத்தை தூண்டக்கூடிய சில வார்த்தைகள் கூட உங்களை தேடி வந்து விடலாம். ஆனாலும் தயவு செய்து தாவீதிடத்திலிருந்து இதை கற்றுக்கொள்ளுங்கள். தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத் எவ்வளவு பெரிய ஏளனமான வார்த்தைகளை, பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொன்னாலும் தாவீது மனம் தளரவில்லை. என்னோடு இருக்கும் ஆண்டவர் பெரியவர், எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு தாவீது முன்னேறி செல்கிறார். சரி பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறேன். இப்பொழுது முக்கியமான விடயம், தாவீது இப்பொழுது என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று பார்ப்போம். 1 Samuel 17:44 மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வானத்து விலங்குகளுக்கும் உடலை இரையாக்குவேன் என்றார். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய், நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். பார்த்திருக்கலாம், முதலிலே, அதாவது படைகளின் ஆண்டவருடைய பெயரிலே நான் வருகிறேன் என்று சொல்லி தாவீது என்னுடைய ஆண்டவர் யார் என்று சொல்லி அந்த பெலிஸ்தியனுக்கு எடுத்து காட்டுகிறார். பெலிஸ்தியன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் என்ன நாயானி திறந்த மேனியோடு வருவதற்கு, இன்றைக்கு நான் உன்னுடைய உடலை வானத்து பறவைகளுக்கு இரையாக்க போகிறேன் பார். அந்த அளவு ஒரு ஒரு ஏளனமாக, அந்த அளவு ஒரு சின்னத்தனமாக அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து பேசும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் படைகளுடைய ஆண்டவருடைய பெயரிலே உன்னிடத்திலே வருகிறேன், என் ஆண்டவர் உன்னை விட பெரியவர், என் ஆண்டவர் நீ வைத்திருக்கிற ஈட்டியை விட வாளை விட, நீ வைத்திருக்கிற எரி வேலை விட, நீ வைத்திருக்கிற கேடயத்தை விட, நீ பேசுகிற வார்த்தைகளை விட, ஏன் நீ நம்புகிற உன் தெய்வங்களை எல்லாம் விட என் ஆண்டவர் பெரியவர், அவர் நிச்சயமாக உன்னை இன்றைக்கு என் கையிலே தரப்போகிறார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது தாவீது பாருங்கள் தொடர்ந்து என்ன பேசுகிறார் பாருங்கள், 46 இவ்வாறு ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார், நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன், பிலிஸ்தியரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன், இஸ்ரேலரிடையே கடவுள் இருக்கிறார் என்பதை உலகில் உள்ள எல்லாரும் இதனால் அறிந்து கொள்வார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். இப்ப பாருங்கள், தாவீது திருப்ப எதிர்த்து கோலியாத்துக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் இன்றைக்கு ஆண்டவருடைய பெயரிலே உன்னை வெற்றி கொண்டு உன்னை வீழ்த்தி உன்னுடைய உடலை நான் துண்டித்து பெலிஸ்தியர்களுடைய உடலை எல்லாம் நான் வானத்து பறவைகளுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். எத்தனை ஒரு உன்னதமான ஒரு விசுவாசத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு விடயம் பாருங்கள் இது. தாவீது அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி பயந்து போவதற்கு பதிலாக இப்பொழுது தாவீது எதிர்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், என்னுடைய ஆண்டவர் தான் இன்றைக்கு உன்னை என் கையிலே தரப்போகிறார், நான் தான் வெற்றி கொள்ளப் போகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 46 இன்றைய ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். எவ்வளவு ஒரு ஒரு விசுவாசமான ஒரு வார்த்தை, நம்பிக்கை உள்ள ஒரு வார்த்தை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை கண்ட பின்புதான் கடவுளை நம்புவோம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி நடந்தால்தான் உண்மையிலேயே நான் கடவுளை நம்புவேன், இப்படி நடக்கும் பொழுதுதான் கடவுள் எங்களோடு இருக்கிறார் அப்படின்னு நம்ப முடியும் என்றெல்லாம் பலர் நினைக்கிறார்கள். ஆனால் விசுவாசம் என்பது அப்படி அல்ல. காண்பதற்கு முன்பதாகவே இது நிச்சயமாக நடக்கும் என்று நம்புவதுதான் விசுவாசமாகும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு தோமாவுக்கு கூட சொன்னார், நீ கண்டதால் விசுவாசித்தாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி. எபிரேயர் நிருபத்திலே கூட வாசிக்கிறோம், கண்ணுக்கு தோன்றாததை தோன்றும் என்று சொல்லி விசுவாசிப்பதுதான் விசுவாசம் என்று, அதுதான் நம்பிக்கை என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல இந்த இடத்திலே கூட பார்த்துக்கொண்டால் தாவீதனுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றால், இன்னும் சண்டையே ஆரம்பமாகவில்லை, இன்னும் போர் தொடங்கவில்லை, இப்பொழுதுதான் தாவீது ஓடி வருகிறார். சவுல், மன்னிக்கவும், பிலிஸ்தியனாகிய கோலியாத் தாவீதை எதிர்த்து வருகிறார். இப்பொழுது ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலேயே பாருங்கள், தாவீது வந்து நிச்சயமாக எனக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு பேசுகிறார். ஆகவே நாம் இதிலிருந்து ஒன்றை அறிந்து கொள்கிறோம், நாம் காண்பதற்கு முன்பதாகவே நமது வாழ்க்கையிலே இடம்பெற போவதை குறித்து விசுவாசித்து அதை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் இந்த தியானத்தினுடைய தலைப்பை எடுத்தோம், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லி. அவிசுவாசமான வார்த்தைகளையே நாம் அதிகமாக பேசிக் கொண்டிருக்க கூடாது. இது நடக்காது, இது முடியாது, என் வாழ்க்கையில வெளிச்சம் வராது, என் வாழ்க்கையில நிம்மதி வராது, இந்த நோய் மறையாது, இந்த கடன் தொல்லை தீராது, என் பிள்ளைகளுக்கு என்ன ஆக போகிறதோ தெரியாது, என் குடும்பத்தில் என்ன ஆக போகிறதோ தெரியாது என்று எதிர்மறையான கருத்துக்களை, அதாவது அவிசுவாசமான வார்த்தைகளை, கீழான வார்த்தைகளை எல்லாம் நாம் பேசுவதை நிறுத்தி, நம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, நம் ஆண்டவர் எங்களுக்கு வெற்றி கொடுப்பார், என் ஆண்டவர் என்னை வாழ வைப்பார், என் ஆண்டவர் என் கண்ணீரை துடைப்பார், என் ஆண்டவர் என் நோயை குணமாக்குவார், என் ஆண்டவர் நான் மேலே வரும்படி செய்வார், என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார், என் தெய்வம் என் குடும்பத்தை உயர்த்துவார் என்ற அந்த அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகளை, உயர்வான வார்த்தைகளை, வெற்றியான வார்த்தைகளை நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் தாவீது இடத்திலிருந்து இந்த இடத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஒன்று சமையல் 17 அதிகாரத்தில் 47 வசனம், மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும், ஏனெனில் இது ஆண்டவரின் போர், அவரே உங்களை என் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பாருங்கள், தாவீது எவ்வளவு ஒரு அழகான வார்த்தையை, ஒரு ஒரு விசுவாசம் உள்ள மேன்மையான வார்த்தையை சொல்லுகிறார். அதாவது நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல, உன்னை போல ஆயுதங்களினாலே எங்கள் ஆண்டவர் மீட்க மாட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா, நம்ம எல்லாரையும் ஆண்டவர் எப்படி மீட்டார், நாம் எப்படி மீட்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக சிலுவை மரணத்தின் வழியாக, பாடுகள் மரணம் உயிர்ப்பின் வழியாக நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி எப்படி உண்டாகும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டாகும். அதைத்தான் இது கற்றுக் கொடுக்கிறது. நம் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் போராடுகிறவர் அல்ல.
அன்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், அருள் தியானம் தொடர்கிறது.
இயேசுவை பிடிக்க வந்த பொழுது இயேசுவினுடைய சீடர் ஒருவர் தன்னுடைய இடுப்பில் இருந்த வாளை உருவி இயேசுவை பிடிக்க வந்தவருடைய காதை வெட்டினார் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம் அல்லவா. அப்பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், வாளை முறையிலே போடு, வாளை எடுக்கிறவர் வாளினால் மடிவார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், வாளை இனி நம்பாதேனி, இனி நான் என்னைத்தான் நம்ப வேண்டும், நான் தான் உங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர் பெறப்போகிறேன், நான் இந்த உலகத்தை வெற்றி கொள்ளுகிறேன், ஆகவே என்னைத்தான் நீங்கள் நம்ப வேண்டும் என்பதை குறித்து இயேசு மிக அழகாக அந்த இடத்தில் எடுத்து காட்டுகிறார். இன்றைக்கும் தூய ஆவியானவர் இந்த தியானத்தின் வழியாக நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த உலகத்தாரை போல இருக்க முடியாது. இந்த உலகத்தார் நம்புவது போல இந்த உலகத்தின் வழிகளையும் உலக மக்களுடைய வார்த்தைகளையும் இந்த உலகத்தின் பொருட்களையுமே நாம் முழுவதும் நம்பியிருக்க கூடாது. அவைகளெல்லாம் நமக்கு உதவியாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் நம்ப வேண்டியது யாரை தெரியுமா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. என்றால் அவர்தான் நம் ஒவ்வொருவருக்காகவும் சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாடுகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தவர் நம் ஆண்டவராக இயேசு. ஆகவே நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? எங்கள் வாழ்க்கையிலே வெற்றி இயேசு வழியாக வரும். எங்கள் வாழ்க்கையிலே இயேசு எங்களுக்கு வெற்றி கொடுப்பார். நாங்கள் வாளினாலும் ஈட்டியினாலும் அல்ல, நாங்கள் உலக பொருட்களினாலும் அல்ல, உலக மேன்மையாக எண்ணுகின்ற வழிகளினால் நாங்கள் வெற்றி பெறுவதல்ல, மாறாக நாங்கள் நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாகத்தான் நமக்கு வெற்றி உண்டாகும். அதுதான் நமக்கு வெற்றி என்று நாம் பேச வேண்டும். அதை இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். துய பவுல் சொல்வது போல, நாங்களோ சிலுவையை மேன்மையாய் பார்க்கிறோம், நாங்களோ சிலுவையை வல்லமை உள்ளதாய் பார்க்கிறோம் என்று பவுல் சொல்வது போலதான் நாங்களும் சொல்ல வேண்டும். எங்களுக்கு இயேசு வழியாகவே வெற்றி. இயேசு எங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இயேசுவை நம்புகிற எங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார், எங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். அவர் எங்களை உயர்த்தும் கடவுள் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பேசுகிற மக்களாக மாற்றப்பட வேண்டும். சரி, மற்றது பாருங்கள், தாவீது இங்க என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கிறவர் அல்ல என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும், ஏனெனில் இது ஆண்டவரின் போர் என்று சொல்லுகிறார். பார்த்திருக்கலாம், இது யாருடைய போர் என்றால் தாவீது சொல்லுகிறார் இது ஆண்டவருடைய போர். அப்ப தாவீது அங்கு நின்றாலும் தாவீது என்ன சொல்லுகிறார் பாருங்கள், நான் ஆண்டவர் நாமத்திலே வந்திருக்கிறேன், நான் உன்னோடு போராடப் போவதில்லை, என் ஆண்டவர் உன்னோடு போராடுவார். அப்படி அதிலிருந்து என்ன பார்க்கிறோம்? தாவீது அந்த கடவுளைத்தான் பெரிதாக பார்க்கிறார். இந்த போராட்டம் என்னுடையதல்ல, இந்த போராட்டத்திலே நான் என்னுடைய சக்தியை கொண்டு வெற்றி பெற முடியாது, மாறாக இந்த போராட்டத்தில் எனக்கு எப்படி வெற்றி பெறப்போகிறது என்றால் என்னோடு இருக்கிற ஆண்டவரால் வெற்றி பெறப்போகிறது என்றால் என்னுடைய ஆண்டவர் தான் இந்த யுத்தத்தை செய்கிறவர், அவர் எனக்காக போராடுகிறவர், அவர் நிச்சயமாக வெற்றியை கொடுப்பார் என்று தாவீது சொல்கிறார். அதுபோலதான் இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்கள் சுமைகளை சுமப்பேன், உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன், நானே உங்களுக்கு வழி, நானே உங்களுக்கு வாழ்வு, நானே உங்களுக்கு உயிராயிருக்கிறேன், என் வழியால் அன்று யாருமே தந்தையினிடத்தில் வர முடியாது, நானே உங்களுக்கு நல்ல ஆயனாயிருக்கிறேன், நானே உங்கள் மீட்பராயிருக்கிறேன் என்று ஏ சொல்லியிருக்கிறார் அல்லவா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன் செல்கிறவர் யார்? இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்காக போராடுகிறவர் யார்? இயேசு. ஆகவேதான் இயேசு சொன்னார், எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள், எதை உடுப்பது எதை உண்பது என்று கவலைப்படாதீர்கள், புற இனத்தவர்கள் தான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுவார்கள், நீங்களோ கடவுளுக்கு ஏற்புடையதை தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். பார்த்துக்கலாம், அப்ப நம்மேல் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு அக்கறையா இருக்கிறார், அன்பா இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகிறது அல்லவா. ஆகவேதானே இந்த தியானத்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எதிர்கொள்வது யார் தெரியுமா? நீங்கள் அல்ல, உங்களோடு இருக்கும் கடவுள் அதை எதிர்கொண்டு அதோடு போராடி உங்களுக்கு வெற்றி எடுத்து தருவார். நீங்கள் சந்திக்கிற பிரச்சனையை நீங்கள் பெரிதாக பார்க்க வேண்டாம், உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவரை இயேசுவை நீங்கள் பெரிதாக பாருங்கள், அதனால் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். இறுதியாக பாருங்கள், தாவீது அதை தொடர்ந்து என்ன சொல்லுகிறார், அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். அதாவது தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், நான் நம்புகிற என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார், ஏனென்றால் உங்கள் எல்லாரையும் விட என் ஆண்டவர் பெரியவர். அதுபோலதான் இன்றைக்கு இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆண்டவருக்குள் வாருங்கள், ஆண்டவரை நம்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வாழ ஆரம்பியுங்கள். நீங்கள் செய்வது அனைத்திலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை காணும்படி செய்வார். அவர் இருளை அகற்றி ஒளியை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை தருவார். உடல் சுகத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான புயலையும் உங்களை மோதிக்கொண்டிருக்கிற அலையையும் அவர் அடக்க வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு வெற்றி கொடுக்க விரும்புகிற கடவுள், உங்களை உயர்த்தி வாழ வைக்க விரும்புகிற கடவுள், நீங்கள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிற கடவுள். ஆகவே இன்றைக்கு நாம் தியானிப்பது போல விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்கள். தாவீது கோலியாத்தோடு சண்டைக்கு போகும் பொழுது வெற்றியை காண்பதற்கு முன்பதாகவே, என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார், என் ஆண்டவர் உன்னோடு யுத்தம் பண்ணுவார், நான் தான் வெற்றி அடைவேன், உங்களுடைய உடலை எல்லாம் நான் வானத்து பறவைகளுக்கு கொடுப்பேன் என்று பாருங்கள். நம்பிக்கையோடு நம்பிக்கையுள்ள வார்த்தைகளை பேசி கோலியாத்தை எதிர்கொண்டார். தாவீதுக்கு ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறார். கீழே தொடர்ந்து படித்து பாருங்கள். தாவீது கவனை எடுத்து ஒரு கல்லை வீசி எறிந்தார். அந்த கல் கோலியாத்தினுடைய நெற்றியிலே பட்டது. கோலியாத் அப்படியே கீழே விழுந்தானாம். தாவீது அவன் மேல் ஏறி அவனுடைய வாளை எடுத்து கோலியாத்தினுடைய தலையை வெட்டி கொண்டு வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் முன்னால் இருக்கிற பிரச்சனை அப்படியே உங்களுக்கு முன்னாலே கீழே விழும். உங்களை எதிர்த்து நிற்கிற பிரச்சனை, உங்களை எதிர்த்து நிற்கிற அவமானம், உங்களை எதிர்த்து நிற்கிற இல்லாமை, உங்களை எதிர்த்து நிற்கிற நோய், உங்களை எதிர்த்து நிற்கிற புயல், உங்களை எதிர்த்து நிற்கிற அலை, உங்களை எதிர்த்து நிற்கிற எந்த சக்தியா இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் அப்படியே உங்களுக்கு முன்னாலே அது விழுந்து போகும், உங்களை விட்டு அகன்று போகும். நீங்கள் அதற்கு மேலே ஏற முடியும், அதை வெற்றி கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நீர் சிலுவையிலே மரித்தீரே, ஒவ்வொருவருடைய பாடுகளையும் சிலுவையிலே நீர் ஏற்றுக்கொண்டீரே. இயேசுவே, இவர்கள் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் இவர்களுடையதல்ல, அந்த பிரச்சனையோடு போராடி இவர்களுக்கு வெற்றி எடுத்துக் கொடுக்கும் கடவுள் நீர். இந்த பிரச்சனைகளோடு வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிற தெய்வம் அல்ல, மாறாக இந்த பிரச்சனைகள் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிற கடவுள். ஆகவே இயேசுவே, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுதே நீர் ஆசீர்வதித்து ஒரு விடுதலையின் வல்லமை இவர்களை விடுதலை ஆக்கற்றும். இவர்களை எதிர்த்து நிற்கிற கோலியாத் என்னும் பிரச்சனை, இவர்களை எதிர்த்து நிற்கிற எரிகோ மதில் என்னும் பிரச்சனை, இவர்களை எதிர்த்து நிற்கிற புயல், இவர்களை எதிர்த்து நிற்கிற கொந்தளிப்பு, இவர்களை எதிர்த்து நிற்கிற தீய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். இயேசுவே, இவர்களுடைய வல்லமையை, நீர் கொடுக்கிற வெற்றியை இவர்கள் ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளட்டும். நீர் அதை செய்வதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பானாக. ஆமென்.
கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-647-8736-2734. அன்பு நேயர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைவீர்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
இங்கே சுமந்து போரே சிலுவையை நீர், இங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே, அங்கம் நடு நடுங்க எங்கே போரே, எங்கே சுமந்து போரே சிலுவையை நீ, எங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே, அங்கம் நடு நடுங்க எங்கே
நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நேர்கள் இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.